நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நமது உடல் நலத்தை காக்க தேவையான உயிர் சத்துக்களும் தாது உப்புகளும் நமக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளிலிருந்து அதிகமாக கிடைக்கின்றன. பழங்களை அதிகமாக நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வும் பழங்களுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. எனவே பழப்பயிர் சாகுபடியில் அதிகமான விளைச்சல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகின்றது. இன்று நமது நிகழ்ச்சியில் கொய்யா சாகுபடியில் அதிக விளைச்சல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து கூறவிருக்கின்றார் நமது பல்கலைக்கழக பழப்பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் கவினோ அவர்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பழ உற்பத்தியில் குறிப்பாக கொய்யா எப்படி சாகுபடி செய்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பழ உற்பத்தியில் நம்ம வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2nd இடத்துல வைக்கின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 53 மில்லியன் டன்கள் பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. பல வகையான பழப்பயிர்கள் குறிப்பாக பார்த்தோன்னா மா, வாழை, ஆரஞ்சு, திராட்சை, அன்னாசி பழம், ஆப்பிள், இதெல்லாம் முக்கியமான பழங்களாக வைக்கின்றன. இந்த பழங்களோட உற்பத்தி வந்து நிறைய அந்நிய முதலீட்டை ஈட்டு தருவதால் இந்தியாவோட ஜிடிபியில் வந்து பெரிய ரோல் வைக்கிறது. ஸோ பல பயிர்கள் பயிரிட்டாலும் நம்ம பழ உற்பத்தியில் 4th இடத்தை வைக்கிற கொய்யாவும் ஒரு முக்கியமான பழப்பயிர். சமீப காலமாக இது மக்களிடையே ஒரு பிரபலம் அடைந்து வருகிறது. இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஆப்பிளோட இது வந்து அதிகமான மெடிசினல் வேல்யூ கூட நிறைய உயிர் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால இதை குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளின் ஆப்பிள்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17th நூற்றாண்டுலேயே இதை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் பல மாநிலங்களில் பயிரிடப்பட்டு தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் இந்த கொய்யாவுக்கு ஒரு தனித்துவமான மருத்துவ குணம் உண்டு. சமய காலமாக மற்ற பல பயிர்களோட அந்த கொய்யாவை வந்து மக்கள் வந்து அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா சிவப்பு சதைப்பட்டுள்ள கொய்யா வந்து அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல மார்க்கெட் போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா கொய்யா வந்து குறைஞ்ச முதலீட்டில் செஞ்சு நல்ல லாபத்தை தரக்கூடிய பழவர்களை இது ஒரு முக்கியமான இடத்த வைக்கிறது. பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் இதை வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. கொய்யா பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக எந்தெந்த மாநிலத்தில் பயிர்றாங்கன்னா ஆந்திரா, பீகார், கர்நாடகா, மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்கள்லாம் பெரிய லெவலில் வணிக ரீதியாக பயிரிட்டு வருகிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், சேலம் போன்ற பகுதிகளில் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. குறிப்பாக பழனிக்கு பக்கத்தில் ஆயக்குடி என்ற இடத்துல பெரிய லெவலில் ஒரு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பித்து பெரிய லெவலில் கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அங்கே வந்து தரமான பழங்கள் உற்பத்தி செஞ்சு அதை வந்து வெளிநாடுகளுக்கும் அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. கொய்யா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் உள்ளதோட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. அதுபோல் தக்காளியில் உள்ளதை போல் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குது. அதுபோல் மற்ற பழங்களை ஒப்பிடும் பொழுது கொய்யாவில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. கொய்யா வந்து நம்ம காயாவும் சாப்பிடலாம், பழுத்த பின்னரும் உணவருக்கும் இது ரொம்ப உயர்ந்தது. பழங்களை தவிர மற்றபடி கொய்யா பழத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பழச்சாறு, பழப்பாகு, பழக்கூழ், பாலாடை கட்டி, பூத்தேன் மற்றும் பழப்பொடி போன்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்களும் தயாரித்து இதை வந்து வணிக ரீதியாக விற்பனை செஞ்சு கொண்டு வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழங்கள் வந்து குறிப்பாக வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாகும். அதே போல் அதோட பழத்தோல்லேருந்து எடுக்கப்படுகிற இந்த பெக்டின் எனப்படும் நொதியானது மதிப்பூட்டப்பட்ட ஜெல்லி எனப்படும் பழக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. மேலும் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அஸ்கார்பிக் அமிலம், பெண்டதோனிக் அமிலம், ரைபோஃப்ளேவின், தயமின், நயாசின் போன்ற தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக மக்கள் வந்து விதையில்லா பழங்களை தான் விரும்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொய்யாவோட விதையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த விதைகள் தான் பழத்தோட வடிவத்தை நிர்ணயிக்கிறது. இப்போ கொய்யாவில் வந்து இப்போ சீலஸ் வெரைட்டி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒழுங்கினமாத ஒரு ஷேப்பாக இருக்கும். ஆனால் வந்து சீடட் வெரைட்டி, அதாவது விதைகள் உள்ள ரகங்கள் தான் ஒரு வடிவத்தில் இருக்கும். அந்த மாதிரி ரகங்களை நீங்கள் பயிரிடும் பொழுது தான் அதை வந்து நீங்கள் வணிக ரீதியாக அதிகமாக விளைச்சல் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு ரொம்ப, ஏன்னா வந்து பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லா பழங்களுமே ஒரு குறிப்பிட்ட ஷேப்பு ஒரு வெயிட்டாக இருந்தப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஒரு 10 பழம், 15 பழம், 20 பழம்னு சொல்லி ஒரு பேக்கிங்கில் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் வந்து எல்லாமே விதையில்லாத பழங்களை விரும்பினாலும், ஆனால் உண்மையான மருத்துவ குணம் வந்து வணிக ரீதியாக பார்க்கும்போது விதையுள்ள பழங்கள் தான் ரொம்ப சாலச் சிறந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் கொய்யா வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் விவசாயம் செய்யலாமா சார் அப்படின்னு கேட்கலாம். கொய்யா பொறுத்த வரைக்கும் எல்லா காலநிலைகளிலும் வளரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக வெப்பமான சூழலில் கொய்யா வந்து நல்ல மகசூலை தரும். மேலும் வந்து மிதமான குளிர் பிரதேசத்தில் பயிராகும் கொய்யானது வெப்பமண்டலத்தில் வளரும் கொய்யா காட்டிலும் மகசூல் அதிகமாக தரும். ஆனால் அதோட வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. கொய்யா வந்து மா சப்போட்டா போன்ற இது ஒரு வெப்பமண்டல பயிர். ஸோ வெப்பமண்டலத்தில் தான் வளரும் பொழுது தான் அதோட சுவையும் சரி அதோட கீப்பிங் குவாலிட்டியும் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் நம்ம வந்து சேமிக்க வைக்க முடியும். கொய்யாவுக்கு ஏற்ற காலநிலை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 23லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்பநிலையில் இது வந்து நல்லா வளரும். அதுபோல் அந்த பூ மற்றும் பிஞ்சுகள்லாம் நல்லா உருவாக இந்த காலநிலை ரொம்ப ஏற்றது. எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பநிலை வந்து குறிப்பாக 7 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்கும் அந்த இடத்துல வந்து வளர்ச்சியும் அந்தளவுக்கு இருக்காது. பூக்கள் வந்ததோட பூக்கள் வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். இது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு விஷயம். அதாவது கரெக்டாக இதை வந்து நல்லா வளரணும்னா கிட்டத்தட்ட வெப்பநிலை வந்து 23 டிகிரிலேருந்து 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல மகசூலை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களா, சப்போஸ் வந்து வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டூரேஷன் அது வந்து தள்ளி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில் வந்து சமவெளி பகுதியில் நீங்கள் வாழையை பயிரிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துலேருந்து 12 மாதத்துலேயும் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ அதே வாழையை வந்து இப்போ ஒரு மலைப்பாங்கான இடங்களிலோ இல்லது வந்து காற்றில் ஈரப்பதம் அதிகம் உள்ள இடங்களிலோ இப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த விருப்பாட்சி செவ்வாழை இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 18 மாதம் எடுத்துக்கும். அது என்ன காரணம்னா வெப்பநிலை வந்து அதுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. இதே வந்து இப்போ பூவன், ரஸ்தாளி, மொந்தன் இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் அறுவடை செஞ்சிடலாம். இதே வந்து விருப்பாட்சி பழனி ஹில்ஸில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. பழனி ஹில்ஸு, சேவராய் ஹில்ஸில் தான் அதை வந்து இப்போ பயிரிடப்பட்டு வருகிறது. ஸோ அதேமாதிரி வந்து ரெட்மனான கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஏரியாவில் தான் அதை அதிகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 20 மாதம் வரைக்கும் எடுத்துக்கும். என்ன காரணம்னா சரியான வெப்பநிலை அதுக்கு கிடைக்காது அப்படிங்கிறப்போ அதோட டூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதே போல் தான் கொய்யாவும். கொய்யா வந்து இப்போ நீங்கள் வந்து 24-25 டிகிரிக்கு கீழே கிடைக்கிது, சப்போஸ் 7 டிகிரி, 8 டிகிரி, 10 டிகிரிலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் டூரேஷன் வந்து, அதாவது பூ பூத்துலேருந்து காய்க்கிற உள்ள இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாகிடும். நார்மலாக வந்து நீங்கள் 150 நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 200 நாள் ஆகிடும். ஸோ அதான் இந்த காலநிலை வந்து ரொம்ப முக்கியம், குறிப்பாக தட்பவெப்பநிலை. அதோடு வந்து இந்த ரகங்கள் கொய்யா பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரகங்களை பார்க்கலாம். ஒன்று வந்து சோப்பு சதைப்பட்டுள்ளவை, இன்னொன்று வந்து வெள்ளை சதப்பட்டுள்ளவை. ஸோ வெள்ளை சதப்பட்டுள்ளதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து அலகாபாத் சஃபேடா மற்றும் வந்து இந்த சர்தார் கோவான்னு சொல்லுவாங்க, அதாவது லக்னோ 49. இந்த ரகங்கள் தான் வணிக ரீதியாக அதிக இடங்களில் அதிக மாநிலங்களில் பரவலாக பயிரிடப்படுகிறது. குறிப்பாக பழத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150லேருந்து 200 கிராம் வெயிட் வரைக்கும் இருக்கும். அதே போல் அதோட சைஸ் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சீடட் வெரைட்டிஸ், அதுவும் பெரிய அளவில் பண்ணுறாங்க. பட் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சிவப்பு சதைப்பட்டு உள்ள கொய்யா ரகங்களுக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்குது. அதனால் இப்போ வந்து விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக லலித், அர்கா, கிரண் போன்ற 2 ரகங்கள் வந்து சமய காலமாக பெரிய லெவலில் பயிரிடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அதுக்கு மார்க்கெட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிலோ வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இதுவும் நல்ல ரகங்கள். சிவப்பு சதைப்பட்டு உள்ள ரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ரகங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அர்கா கிரண் மற்றும் லலித். கொய்யாவில் வந்து எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து விதைகள் மூலம்தான் அது இனப்பெருக்கம் செஞ்சுருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த பழ பயிர்கள்லாம் பொதுவாக வந்து பல்லாண்டு பயிர்களாக இருக்கிறதால இப்போ நீங்கள் வந்து அந்த காலம் மாதிரி விதைகள் மூலம் நீங்கள் பயிர் பெருக்கம் செய்யும்போது என்ன ப்ராப்ளம்னா அது கிட்டத்தட்ட ரொம்ப காலம் எடுத்துங்க. அதாவது அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்கள் வயலில் கொண்டு போய் நட்டத்துலேருந்து அது பூக்கு பூக்கிறதே கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆகுங்க. இன்னொன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா அது தாய் மரத்தை பொத்தி அது இருக்காது. சப்போஸ் வந்து ஒரு வீட்டில் நீங்கள் வச்சிருக்கிற மரத்தில் வந்து ஒரு நல்லா காய்க்குது சார், நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க, நல்லா சிவப்பு கொய்யாக இருக்குது, விதைகள் கம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சப்போஸ் அந்த மரத்துலேருந்து விதைகளை எடுத்து போட்டு விவசாயம் செய்யும் பொழுது அதே மாதிரி அது இருக்காது. அதுதான் ப்ராப்ளம். இந்த விதைகள் மூலம் பயிரிடும் போது கிட்டத்தட்ட அதை வந்து மற்ற ப்ராப்ளத்தையும் நிறையா கொடுக்கும். அதாவது பூக்குறதுக்கும் காய்க்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் எடுத்துக்குங்க. நல்ல விளைச்சல் தராது. அதோட தாய் செடியை கூட நம்ம வந்து குவாலிட்டியும் சரி காய்களையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து இப்போ சமய காலம் வந்து நாங்கள் வந்து விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி சார் அதை வந்து நாங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று வந்து ரேர் லேயர்னு சொல்லுவாங்க, அதாவது வின் பதியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூலிங், அதாவது மண் பதியம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் லேயர்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணில் உடைச்சி வச்சு வளர்க்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா விண்பதியம் வந்து பொதுவாக வந்து தென் மாநிலங்களில் வந்து அது பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மான் செடி மாதிரி தான், மாலை வந்து எபிகாட்டில் கிராஃப்டிங் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அப்ரோச் கிராஃப்டிங் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக வந்து அப்ரோச் கிராஃப்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது, அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து எபிகாட்டில் கிராஃப்டிங், அதாவது மாவுலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங், அதாவது விண்பதியம், இது வந்து எங்கெங்கெல்லாம் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் தான் இது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. வெஸ்டர்ன் இந்தியாவில் அது அதிகமாக பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து மாலை எபிகார்டன் கிராஃப்டிங்லாம் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவில் பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங், அதை வந்து பெரிய லெவலில் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அதிகமாக பண்ணுறாங்க. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தென் மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூலிங், அதாவது மண் பதியம், அல்லாட்டி வந்து மண்ணில் வந்து ஒடிச்சு வச்சு அந்த மாதிரி சிம்பிள் லேயரிங், கிரவுண்ட் லேயரிங், அந்த மாதிரி மாடலில் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நல்ல பழங்களை கொடுக்கும். இப்போ கொய்யா நடவுக்கு எப்படி நிலத்தெல்லாம் தயார் செய்கிறதுனா, நார்மலாக நம்ம மான் செடி நடுற மாதிரி தான், நல்லா வந்து ஒரு 3-4 தடவை வந்து நல்லா நிலத்தை உழவு செஞ்ச பிறகு அதை சமப்படுத்தி அதுக்கு தேவையான இடைவெளிக்கு தகுந்தாப்புல நல்லா ஒரு குழி எடுத்து நம்ம நட வேண்டியதான். குறிப்பாக அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம இடைவெளி தான். சும்மா பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸோட இந்தியாவில் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட விவசாய பெருமக்களை வந்து சரியான ரகங்களை தேர்வு செய்ய மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே தேர்வு செஞ்சாலும் அந்த ரகங்களை வந்து ஒரு சர்டிஃபைடு, அதாவது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நர்சரியிலேருந்து அந்த கண்களை வாங்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து சரியான நேரத்தில் வந்து கவாத்து செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பல பயிர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கவனிக்க வேண்டியது. அதாவது வந்து சரியான இடைவெளியில் நடணும், சரியான ரகத்தை தேர்வு செய்யணும், அது வந்து ஒரு சர்டிஃபைடு நர்சரியிலேருந்து தான் வாங்கணும். இன்னொன்று முக்கியமானது வந்து கவாத்து செய்தல். ஸோ இந்த மூணையுமே செஞ்சாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு லாபத்தை குறிப்பாக அந்த கொய்யாலெல்லாம் நம்ம பெற முடியும். ஸோ அதனால் பொதுவாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இடைவெளியில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு 5 மீட்ரு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டென்சிட்டி பிளான்டிங், கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மரங்களை நம்ம நட முடியும். இதில் ஒரு நல்ல மகசூலை பெற முடியும். சமீப காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு 2 மீட்ரு 2 மீட்டருக்கு 1 மீட்ரு அந்த மாதிரியோட நடைமுறையெல்லாம் இப்போ வந்துட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 மீட்டருக்கு 1 மீட்டர்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 5000 கன்றுகளை வந்து ஒரு ஹெக்டேருக்கு நடலாம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, எப்போல்லாம் நீங்கள் கொய்யாவை வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்ம வந்து டேபிள் பர்பஸ், அதாவது நேரடியாக சாப்பிட்றோம்னா நம்ம வந்து பழத்தோட நம்ம ஷேப்பு சைஸோ பார்க்கணும். அப்படிங்கிற பொழுது உங்களோட இடைவெளி வந்து 5-5 இல்லாட்டி 3-2 போகணும். எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து இடைவெளியை குறுக்குறீங்களோ, அதாவது 2 மீட்டருக்கு 1 மீட்டருங்கிறப்போ பழத்தோட சைஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும். நம்மளோட எய்ம் வந்து என்னென்னா ப்ராசஸிங், அதாவது வந்து ஃபேக்ட்ரிக்கு கொடுக்க போகிறோம். அது வந்து பழம் சின்னதாக இருந்தானா பெருசாக இருந்தானா, ஸோ நம்மளுக்கு வந்து அதிக கண்ணுகளை வச்சு ஒரு ஹெக்டேர்லேருந்து அதிக மகசூலை பெறதான் நம்மளோட குறிக்கோள். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-1 மீட்டரோட போகலாம். 2 மீட்டருக்கு 1 மீட்டர் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு வந்து 5000 செடிகளை நீங்கள் வந்து நட முடியும். அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஈல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 டன் வரும், 10-12 டன் வரும். ஸோ அந்த மாதிரி 5000 கன்றுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 டன் வரைக்கும் எடுக்கலாம். நம்மளோட மகசூல் அதிகரிக்கும் பொழுது நல்ல லாபமும் கிடைக்கும். ஸோ அந்த பழங்களை வந்து நீங்கள் மார்க்கெட்டை விற்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் நம்மளோட எய்ம் வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தான் இல்லையா. ஸோ அப்படிங்கிற போது நம்ம அந்த 2-1 போகலாங்க. அடுத்தது வந்து கொய்யாவில் வந்து எப்படியெல்லாம் நம்ம உரண் மேலாண்மை பண்ணணும். பொதுவாக நம்ம வந்து விவசாய பெருமக்கள் பார்த்தீங்கன்னா பல பேர்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து உர மேலாண்மை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. குறிப்பாக மாவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டதோட சரி நட்டட்டோம் சார் ஒன்றும் காய்க்கலங்க சார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கொய்யாவிலே கொய்யால் அந்த மாதிரி நட்டுட்டு காய்க்கலான்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணும். குறிப்பாக வந்து பேரூட்டச்சத்துக்கெல்லாம் சரி தான், நுண்ணூட்டச்சத்துக்கெல்லாம் சரி தான். அதுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக காய்க்கும், அப்படி இல்லைன்னா அது சரியாகவே காய்க்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நட்டதுலேருந்து கரெக்டாக வர்றதுக்கு 2 முறை நம்ம வந்து உரம் வைக்கணுங்க. ஒரு 50% பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வைக்கணும், 100% பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வைக்கணுங்க. அது எவ்வளோ வைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ யூரியா, 3 கிலோ சூப்பர், 750 கிராம் பொட்டாஷ். இது வந்து ஒவ்வொரு கன்றுக்கும் வைக்கணும். இது வந்து டோட்டல் ரெக்கமெண்டட் டோஸ். இதில் வந்து 50% வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா 500 கிராம் யூரியா, 1.5 கிலோ சூப்பர், கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் பொட்டாஷ் வந்து மார்ச் மாதம். இதே டோஸ் வந்து திருப்பி வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல மகசூல் வருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாவில் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக ஃப்ளோரிங் வரும், ஃப்ரூட்டிங் வருங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2-3 சீசன் சொல்லுவாங்க வட இந்தியாவில், பார்த்தீங்கன்னா ஆம்பி பஹார், மிர்க் பஹார், ஹாஸ்த் பஹார்னு சொல்லிட்டு 3 சீசன் சொல்லுவாங்க. 3 சீசன்லையுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல மகசூலை இட முடியாதுங்க. ஏதாச்சும் ஒரு சீசனை 1 or 2 சீசனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், அதாவது வந்து அதை அவாய்ட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மகசூலையும் பெற முடியும், நல்ல வருமானத்தையும் பெற முடியும். இப்போ மற்ற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விட்டுட்டுருப்பாங்க, அதாவது எப்போல்லாம் பூக்குதோ அப்பப்போ வரதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த விவசாய மற்ற விவசாயிகள்லேருந்து வேறுபடணும் சார் அப்படின்னா கண்டினியூஸாக 3 சீசன்லேயும் நீங்கள் வந்து மகசூலை எதிர்பார்க்கக்கூடாது. எந்த சீசனில் வந்து டிமாண்ட் அதிகம், அதாவது உங்களை சுற்றி உள்ள ஏரியாவில் வந்து மார்க்கெட் எப்படி டிமாண்ட் இருக்குது, எந்த ரகத்தை வந்து அதிகம் விரும்புகிறாங்க, எப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எப்போ வந்து சந்தைக்கு வருகிற கொய்யாவோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த சீசனை வந்து ஒரு ஸ்டடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சீசனுக்கு தகுந்தாப்பில் மற்ற சீசன் ரெண்டையும் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி பண்ணும்போது தான் கன்றுகளும் நல்லாயிருக்கும், காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு வருவாயை பெற முடியுங்க. குறிப்பாக உரம் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள், கொய்யா பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்டச்சத்துக்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணும், ரொம்ப மரியாதை கொடுக்கும். கொய்யாவில் வந்து நுண்ணூட்டச்சத்துக்களை நீங்கள் வந்து சரியாக கொடுக்கலைன்னா பல பிரச்சனைகள் வருங்க. குறிப்பாக வந்து கால்சியம், மெக்னீஷியம், துத்துநாகம், இரும்பு குறைபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 விழுக்காடு வந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ அதாவது வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே தற்காப்பு நடவடிக்கை எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. அது எப்படி சார் நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா துத்துநாக சல்ஃபேட் 1.5%, மக்னீசியம் சல்ஃபேட் 0.5%, மேங்கனீஸ் சல்ஃபேட் 0.5%, காப்பர் சல்ஃபேட் 0.25%, மற்றும் ஃபெரஸ் சல்ஃபேட் 0.25%. கலந்த கலவை எப்போ அளிக்கணும்னா 4 தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிதாக துளிர் வரும் பொழுது, அதுக்கு பிறகு வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்புறம் வந்து 1 மாதம் கழித்து பூ பூத்த பிறகு, அப்புறம் வந்து காய் பிடிக்கும் பொழுது. அதாவது திருப்பி சொல்கிறேன், இது முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது வந்து நுண்ணூட்டச்சத்துக்களை நீங்கள் எப்படி அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மகசூலை அதிகரிக்க முடியும். அதோடு வந்து பழத்தோட தரத்தையும் அதோட கீப்பிங் குவாலிட்டியும் ரொம்ப நாள் சேமித்து வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த நுண்ணூட்டச்சத்துக்களின் அளவை பொறுத்து தான். அதனால் வந்து கொய்யாவை பொறுத்த வரைக்கும் 4 தடவை அதுக்கு வந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். என்னென்ன கலந்த கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக சல்ஃபேட் 0.5%, மெக்னீசியம் சல்ஃபேட் 0.5%, மேங்கனீஸ் சல்ஃபேட் 0.5%, காப்பர் சல்ஃபேட் 0.25%, அதேமாரி பெரஸ் சல்ஃபேட் 0.25%. இந்த கலந்த கலவை எப்போ பார்த்து அளிக்கணும்னா புதுசாக துளில் வரும்பொழுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் போது, பூ பூத்துட்டு இருக்கிறப்ப ஒரு வாட்டி அடிக்கணும், அப்புறம் பூ பூத்த முடிஞ்ச பிறகு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் கேப் விட்டு ஒரு வாட்டி அடிக்கணும். அதுக்கு பிறகு இந்த காயெல்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட இந்த முத்துமணி மாதிரி சைஸுக்கு வரும், சின்ன சின்ன காயெல்லாம் வரும். ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரு வாட்டி அடிக்கணும். இந்த மாதிரி 4 வாட்டி அடிச்சிட்டிங்கன்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்களால் வருகிற பிரச்சனைகளை வந்து மேக்ஸிமம் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்ல தரமான காய்களை மகசூல் தர முடியும், அதே சமயத்தில் மகசூலும் அதிகரிக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1% எப்படி சார் தயார் செய்கிறது அப்படின்னா 1% எப்படி 100 ரூபாயில் 1 ரூபா, அதாவது 1 கிராமின் 100 ml கலந்தீங்கன்னா அது வந்து 1%. இப்போ 5% என்ன, 5 கிராம் வந்து 100 ml தண்ணியில் கழிச்சிங்கன்னா 5% கொடுக்கும் சார். 0.5% எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கிராம் வந்து 1 லிட்டரில் கழிக்கிறது, அவ்வளோதான். 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் துத்துநாக சல்ஃபேட்டை கலந்திங்கன்னா 0.5%. அதே மாதிரி நீங்கள் மற்ற இதையும் ப்ரிப்பர், மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மேங்கனீஸ் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு, ஃபெரஸ் சல்ஃபேட்லாம் இதேமாதிரி நீங்கள் கலந்துங்க. அதாவது வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்தோம்னா 0.5% கொடுக்கும். ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் நீங்கள் கலந்து கலவையை ரெடி பண்ணிங்க. கொய்யாவில் வந்து எப்போ சார் மகசூல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விதை மூலம் நீங்கள் நட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அதே வந்து நீங்கள் பதியங்கள் மூலம் உற்பத்தியான ரகங்களை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட நீங்கள் 2வது வருடத்துலேருந்தே நீங்கள் வந்து அறுவடை செய்யலாம். பட் ஆனால் எக்கனாமிக்கலாக எப்போ சார் வரும்னா கிட்டத்தட்ட 1-4 வருஷத்துக்கு பிறகு நல்லா ஒரு நீங்கள் ஒழுங்காக கவாத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா 2-3 வருஷத்துலேருந்து நீங்கள் நல்லாவே அறுவடை செய்யலாங்க. பதியங்கள் மூலம் போகிறப்போ குறிப்பாக வந்து 2வது வருஷத்துலேருந்தே நீங்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 1 ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா 25 டன்னுலேருந்து 30-40 டன் வரைக்கும் எடுக்கலாம். அது எப்படி நீங்கள் எவ்வளோ இடைவெளியில் கண்ணுகளை நட்டுக்கிறீங்க, எப்படி கவாத்தை செய்கிறீங்க, எப்படி வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள்லாம் எப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோக்கு நாளைக்கு ஒரு வாட்டி நீர்ப்பாசனம் கொடுக்குறீங்க, நீர்ப்பாசனத்தில் உள்ள வாட்டரில் உள்ள உப்புகளோட அளவுகளை பொறுத்தோட அதோட ஈல்டு வந்து ரொம்ப வேறுபடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நீரில் வந்து ஈஸி கண்டென்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு கீழே தான் இருக்கும். நாங்கள் கீழே இருந்தால் தான் அது நல்ல தண்ணி, அதை வந்து நம்ம பல பேர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும். அது வந்து ஒன்றுக்கு மேலே ரெண்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட மகசூலும் குறையும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய லெவலில் கமர்ஷியலாக நீங்கள் வந்து கொய்யா மட்டும் இல்லை மற்ற பல பேர்களாக நீங்கள் பயிரிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டர் மற்றும் மண்ணோட உப்பு மற்றும் காரத்தன்மையை ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் தான் நீங்கள் வந்து எந்த பல பேருக்கு போகணும்னு பார்க்கணும். மண்ணும் சரி தண்ணியும் சரி அதில் வந்து உப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா போகலாம், கொய்யா போகலாம், ஆனால் கண்டிப்பாக மா வராதுங்க. மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், ஈசி வந்து எபோ 1-2 இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்ணு வரவே வராது. கண்ணை நட்ட பிறகு அப்புறம் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், அப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்துகிட்டு இருப்பீங்க. அதனால் வந்து பல பேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய லெவலில் கமர்ஷியலாக நான் ஆர்ச்சார்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் சார், 10 hectare, 100 hectare, 50 hectare அப்படிலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாயில், அது தவிர மட்டும் வாட்டர் ஃபஸ்ட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணணுங்க. அதில் உள்ள சத்துக்களை பொறுத்து தான் நீங்கள் எந்த பயிரை சூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம்.
இதுவரை கொய்யாவில் அதிக மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து கூறினார் நமது பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழப்பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் கவினோ அவர்கள். நீங்கள் கேட்ட இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள்.